நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். தமிழ் சமூகத்தில் புத்த சமயத்தை பின்பற்றுகின்றவர்களின் எண்ணிக்கை குறைவு என்ற பின்னணியில் தமிழ் சமூகத்தை சார்ந்த புத்த மதகுரு ஒருவரை ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் சந்தித்தது ஆச்சரியமாக இருந்தது. அவரோடு உரையாடியது வித்தியாசமான அனுபவத்தை தந்தது. பிரசாந்த் என்று முதலில் அழைக்கப்பட்ட அவர் இப்போது வந்தே சத்தவிகாரி என்று புத்த துறவியாக அறியப்படுகிறார். அவரை அவரது புத்த மடத்தில் அண்ணாமலை மகிழ்னன் அவருடன் சந்தித்து ரைசல் நீண்ட நேரம் உரையாடினார். அவர் வழங்கிய நேர்முகத்தின் இரண்டாம் பாகம் இது. நீங்கள் துறந்து வந்த அந்த குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன். அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க, எப்படி துறந்து வந்தீங்கன்னு சொல்லுங்களேன்.
நான் வந்து 2016 வந்து சென்னையிலேருந்து அவங்க எல்லாரையும் வந்து கோல்ட் கோஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து எனக்கு நல்லா தெரியும், வந்து ஒரு நாள் வந்து நான் ஆஸ்திரேலியாவில், ஏன்னா என்னோடய குரு வந்து பர்த்தில் இருக்கார். ஸோ நான் எப்படி இங்கே வந்தாகணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்மோஸ்ட் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் 2009 எடுத்த டிசிஷன். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஒரு சொன்னார், நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிஆர் கிடைக்குங்க அப்படின்ற போது, ஏன்னா நான் ஏற்கனவே நானும் அந்த ஒய்ஃப் என்னோடய ரெண்டு பேரும் பிஸ்னஸ் சாஃப்ட்வேர்லாம் பண்ணதுனால நாங்கள் அப்ளை பண்ணோன்னே எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்ட்ரியில் அந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. கரெக்டாக ஒரே வாரத்தில் எங்களுக்கு பிஆர் அப்ரூவல் வந்தது, 7 வந்தது. அப்ளை பண்ணி யாருமே நம்ப கூட மாட்டாங்க. ஸோ வந்தது. அதுக்கப்புறம் ஃபேமிலியை வந்து கோல்ட் கோஸ்டில் ஏன் ஷிஃப்ட் பண்ணேன்னா, என்னோடய பெரிய பையன் வந்து அங்கே பாண்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து படிக்க வந்தாப்பில். ஸோ அதுக்கப்புறம் என்னோடய சின்ன பையன் வந்து அப்போது 9th ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ ஃபேமிலி எல்லாமே கோல்ட் கோஸ்டில் செட்டில் பண்ணிட்டேன். பட் நான் வந்து சென்னை தான் போயிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாம் அது அந்த வாழ்க்கையும் போயிட்டு இருந்தது. அண்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் நடத்தினேந்தாங்க பேர். ஏன்னா 2009 வந்து ஒருத்தவங்க வந்து துறவு வாழ்க்கை எடுக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஆனால் வந்து நான் ஏதோ போன ஜென்மத்தில் பண்ண நல்ல கர்மான்னு தான் சொல்லணும். அந்த சாஃப்ட்வேர் நாங்கள் பண்ண, நானும் அந்த ஒய்ஃபும் சேர்ந்து டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அந்த காலத்துலேயே நாங்கள் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் மாடல் சாஸ்ன்னு சொல்லி தானே இன்றைக்கி எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷனில் தான் நம்ம பேமெண்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து 2001-2002 அதை பண்ண ஆரம்பிச்சிச்சோம். ஸோ அதனால் அந்த காசு வந்து நெக்ஸ்ட் ஒரு 10-15 சாப்பாடு போட்டுச்சின்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட சேர்ந்து எங்களுக்கு வேலை செஞ்சவங்களும் வந்து சும்மாவே ஜாலியாக வந்துட்டு காலையில் வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிட்டு டெய்லியும் வந்து ஆஃபீஸ் போயிட்டு நான் பண்ணுற மெயின் வேலை வந்து தியானம் பண்ணுறது. காலையில் வந்தோன்னே எல்லாருக்கும் விஷ் பண்ணிவிட்டு யாருக்காவது மூஞ்சி எதாவது சுருங்கி இருங்கியிருந்தால் என்ன இப்போ கஷ்டமானு சொல்லி ரூமுக்கு போயிட்டு என்ன இது எதாவது பிரச்சனையா, என்ன இதுதான் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஒரு 7-8 மாங்க் ஹூட் எடுக்கிற வரைக்கும்.
சரி, நீங்கள் வந்து இப்போ குடும்பத்தை ஓரளவுக்கு அவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உறுதி செய்துட்டு வந்திருக்கிறீங்க. அது சரி, இருந்தாலும் உங்கள் மனசில் வந்து இந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டோமே, மனைவி குழந்தைகளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றப்பழி உணர்வோ, அதில் வந்து நீங்கள் இப்படி போயிட்டீங்களே, நீங்கள் ஒரு சுயநலவாதி அப்படின்னு உங்கள் மற்றவங்க உங்களை சொல்கிறதோ, அப்படி எதுவும் நடக்கலையா?
இந்த கேள்வி வந்து சாதாரண கேள்வி இல்லைங்க. ஏன்னா ரொம்ப ஞானம் இருக்கவங்க தான் இந்த கேள்வியை கேட்பாங்க. நான் வந்து உங்களை வந்து ஒரு ப்ளீஸ் பண்ணதுக்காக இதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது வந்து இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இன்ஃபேக்ட் வந்து அந்த ஒய்ஃப் விட்டுட்டு வந்த ஒய்ஃபோட அவன் என்னோடய என்டையர் ஃபேமிலியிலருந்தால் அந்த டைமில் வந்த ஒரே பர்சன் வந்து அவங்களோட என் பிரதர்ல அவர் வந்துட்டு திரும்பி போனதப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவோட ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த தொடர்பு வந்தது. ஏன்னா 1.5 எங்கள் அம்மாவோட கூட பேசலை. ஓகே, அவங்க சொன்னாங்க திரும்பி போனோன்னா அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன இவருக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் கூட இல்லாமல் இருக்காரு, என்ன ஒரு குற்ற, இப்போது குற்ற உணர்வு எனக்கு இருந்திருந்தால் வீட்டை விட்டு வந்திருப்பேன் நாங்கள். ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இஃப் ஐ ஃபெல்ட் கில்ட்டி நான் வந்து அந்த வீட்டை விட்டு ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்க மாட்டேன். நம்ம கௌதமர் வந்து எடுத்து வெளில வச்சுருப்பாரா, யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா கௌதமர் அவர் புத்தர் ஆகிறதுக்கு வேண்டிய ரெடியாக இருக்க ஒரு 1% கில்ட்டி கான்ஷியஸ் இருந்தாலும் எடுத்து வச்சுருப்பார், வச்சிருக்க மாட்டார். எனக்கு 1% கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் மனசில் இருந்தால் கூட அந்த வீட்டை விட்டு காலை எடுத்து வச்சிருக்கவே மாட்டேன். அது நல்லா தெரியும் எனக்கு. ஸோ ஏன் அந்த கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இல்லை? அதே மாதிரி வந்து இது வந்து ஒரு செல்ஃபிஷான ஒரு இதுவா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இது ரொம்ப முக்கியம், ரொம்ப பார்த்துக்க வேண்டியது. ஒரு சும்மா சாதாரண இதில் ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் நான் இதுக்கு போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா டி நகர் வந்து ஒரு முக்கியமான ஏரியா. இப்போது அங்கே ரியல் எஸ்டேட் வந்து ஒரு இன்ச்சும் ரொம்ப வேல்யூபிள். ஆனால் நடுப்புற ஒரு பெரிய பார்க் இருக்குது, அப்போ அந்த பார்க்கு வேஸ்ட்டா? அங்கே போய் போனீங்கன்னா அங்கே வந்த அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணும்போது அவங்க மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாகுது. இப்போ ரியல் எஸ்டேட் ஆள்கிட்ட கேட்டால் எதுக்கு வேஸ்ட்டாக அங்கே இருக்குது, அங்கே ஒரு நாலு பில்டிங்கை போடலாமேன்னு தான் யோசிப்பாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் என்ன, ஒரு டென்ஷனாக எப்போவுமே கோபமாக இருக்கவர்கிட்ட போய் பாருங்களேன், உங்களுக்கே டென்ஷனாக இருக்கும். அதே வந்து ஒரு ரொம்ப அமைதியாக இருக்கவர்கிட்ட போய் பாருங்களேன் பக்கத்தில், நமக்கும் ஒரு அமைதி வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஊருக்கு ஒன்று ரெண்டு நல்ல துறவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு அந்த ஊருக்கு கிஃப்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அந்த ஒன்று ரெண்டு துறவிகள் அங்கே இருக்கும் போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, நல்ல தியானம் பண்ணி, நல்ல தம்மத்தை அறிஞ்சு அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூட வேண்டாம். அவங்க சும்மா அங்கே இருந்தாவே போதும். ஏன்னா வந்து அந்த ஏரியாலேயே வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது வந்து என்னோடய நிப்பானா, என்னோடய ஃபைனல் கோல் ஆஃப் நிப்பானாக்காக தான் நான் எடுத்திருக்கேன். எப்படி புத்தர் வந்து காலெடுத்து வச்சாரோ நிப்பானான்ற அந்த ஃபைனல் கோலை ரீச் பண்ணதுக்காக அவர் அது அதே ரீசனுக்காக தான் நான் இந்த துறவ வாழ்க்கையை எடுத்து பண்ணுறேன். ஆனால் எனக்கு நல்லா தெரியும் நான் இந்த பாதையில் ப்ரோக்ரஸ் ஆக ஆக சுற்றி எத்தனையோ மக்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் கண்டு வந்து சேரும். இன்ஃபேக்ட் நேத்திக்கு வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு நிறைய பேர் வந்து நான் துறவு வாழ்க்கை எடுக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் இங்கே 1 இயர் சர்வீஸ் பண்ணணும். அந்த சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து நான் ரொம்ப சிரித்து ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணுவேன். ஸோ அதை பண்ணுறது போது நிறைய பேர் வந்து கார்ட்ஸு மெசேஜஸ்லாம் அவங்க வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்னங்க வேணும் வேணும். ஏன்னா எப்போவுமே யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க மாட்டேன் இது வேணும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா அது எழுதிட்டாங்க. ஸோ வந்து நான் அதை படிக்கும் போது அந்த குணங்களை நான் வந்து மனசில் வச்சுக்கணும், அது போகாமல் பார்த்துக்கணும்னு தெரியும். ஸோ அவங்க எழுதின லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரொம்ப கைண்டாக இருந்தீங்க, ரொம்ப அன்பாக இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு நிறையா தடவை இது பண்ணாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு, அது வந்து எங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருந்தது, எங்களுக்கு அப்போது அவ்வளோ அப்லிஃப்டிங்காக இருந்தது. ஏன்னா இங்கே நிறையா கெஸ்ட்டும் வந்து தங்குவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து அவ்வளோ அப்லிஃப்டிங்காக இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து துறவு வாழ்க்கை எனக்கு தான் எடுத்திருக்கேன், நான் நிப்பான அறி. ஆனால் இப்போ கூட ஒவ்வொருத்தவங்களும் அந்த இன்ட்ராக்ஷன் வரும்போது எவ்வளோ வந்து அவங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் வருது இல்லைங்களா. ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இது சூப்பர்ஃபிஷியலாக மேலோட்டமாக பார்க்கும்போது எஸ் இது ஒரு செல்ஃபிஷான ஒரு பாத்து அப்படின்னு நான் பார்த்தாலும் ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப அந்த என்டையர் கம்யூனிட்டி என்டையர் ஈவன் நாட்டுக்கே கூட ஹெல்ப்பாக இருக்கும். அது நானும் சொல்ல வரலைங்க, அது நான் ஒரு நல்ல ஒரு துறவு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். நான்
நீங்கள் இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, எழுத்த அப்படி உங்கள் மனைவி மக்கள் வந்தாங்க, அப்போது நீங்கள் என்ன செய்வீங்க, அப்போ உங்கள் மனநலம் எப்படி இருக்கும்?
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து புத்தர் வந்து ரொம்ப எங்களுக்கு வார்னிங் கொடுக்குறாருங்க. ஸ்பெஷலாக வந்து இந்த துறவு வாழ்க்கையை எடுத்துகிட்டு இன்னும் அந்த நிப்பானான்ற ஃபைனல் கோலை ரீச் பண்ணாத வரைக்கும் எப்போவுமே அந்த டேஞ்சர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வந்து அந்த பாண்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப அது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன த்ரெட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதை வச்சு ஃபுல்லாக திருப்பி இழுத்துட்டு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து புத்தர் வந்து எங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா வந்து தயவு செஞ்சு குடும்பத்தோட எந்த தொடர்பும் வச்சுக்காத, ஃபைனலாக ரீச் பண்ணுற வரைக்கும் உனக்கு சேஃப்டியே கிடையாது, திரும்பி வந்து இல்லற வாழ்க்கைக்கு போகிறதுக்கு டேஞ்சர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்றைக்குமே டீச்சர் வந்து புத்தர் தான். ஏன்னா புத்தர் கொடுத்த எத்தனையோ சொற்பொழிவுகள் வந்து நான் எப்போவுமே அதை படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா புத்தர் கொடுத்து. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து 2.5 வருஷமாக இது வரைக்கும் நான் அந்த விட்டுட்டு வந்த மனைவியாக இருக்கட்டும், அந்த பசங்களாக இருக்கட்டும், யாரோடையும் ஒரு ஃபோன் காலோ எந்த தொடரும் எங்கள் அம்மா மட்டும் வந்து இப்போதைக்கு வந்து என்னை பார்த்து இது பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்க வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் புத்தர் வந்து அம்மா அப்பாவை பற்றி எதுவுமே தப்பு சொல்லலை. எங்கள் அம்மா அப்பா வந்து என்றைக்குமே வந்து பையன் நல்லா இருக்கட்டும், பொண்ணு நல்லா இருக்கணும் தான் என்றைக்குமே நினைப்பாங்க. என் பையன் நல்லா இருக்கானான்னு வந்து பார்த்துட்டு போனாங்களோ இல்லையே, அவங்களுக்கு வேறு எந்த எண்ணமுமே கிடையாது. ஏன்னா ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம பசங்கக்கிட்ட நம்ம எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை, அவங்க நல்லா இருக்காங்களா அது வரைக்கும் தெரிஞ்சா போதும்.
அப்போ புத்தர் வந்து இல்லறம் அப்படின்னு சொல்றது மனைவி மக்கள் அவங்கள மட்டும்தான்
மெயினா,
பெற்றோர்களை வந்து அவர் அந்த கணக்கில் வைத்துக் கொள்ளுது.
கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் வந்து 1000கணக்கான சொற்பொழிவுகள் அவரோடது படிச்சிருக்கேன், அது எதுலேயுமே வந்து அம்மா அப்பாவை பத்தி அவர் எதுவுமே சொன்னதில்லை.
புத்தரின் கொள்கைகள் அல்லது புத்த சமயத்தின் கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தா கூட எவ்வளவோ உள்ளன இல்லையா. அதுல இந்த கொள்கை அல்லது இந்த கோட்பாடு என்னில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதை சொல்வீங்க?
நான் வந்து ஒரு ஹிந்துவாக தாங்க பிறந்தேன். நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது வந்து அவங்க வந்து ஒரு கேத்தலிக். ஓகே, ஸோ எனக்கு வந்து என்றைக்குமே வந்து மதம்ன்றது வந்து ரெண்டாவது இது தான். ஏன்னா என் பசங்க ரெண்டு பேருக்குமே வந்து மதமே போடலை. இன்ஃபேக்ட் என் பெரிய பையன் பிறந்த உடனே வந்து அந்த நர்ஸுக்கு வந்து என்னங்க ரிலீஜியனே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லைங்க, ரிலீஜியனே போடாதீங்க, ஒன்றுமே வேண்டாம், பிளாங்காக தான் கடைசி வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கும் போது வந்து நான் என் தேடுதல் வந்து ஒரு ரிலீஜியனோட வெளியில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சாக தான் இருந்தது. ஸோ அப்படி வந்து நான் வந்து ஸ்டம்பிளாகி வந்தது தான் இந்த புத்தரோட டீச்சிங்ஸ். ஏன்னா புத்தசம்னு நான் சொல்கிறதோட புத்தாவோட டீச்சிங்லேன்னு சொல்லலாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் புத்திசம், புத்தா வாழும் போது அதை வந்து புத்திசம்னு யாருமே சொல்லலை. இப்போ யோகா பண்ணும்போது வந்து யோகிசம்னு யாரும் சொல்லலைல்ல. யோகா வந்து இட்ஸ் அ ப்ராக்டிஸ் பேசிக்காக. புத்தரோட டீச்சிங் வந்து ப்ராக்டிஸ். அதை வந்து நமக்கு நிஜமாகவே புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா புத்தா வந்து ரிலீஜியன் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து இது பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு ப்ராக்டிஸ் சொல்லி. ஸோ எனக்கு அவர் கூட சொன்ன ப்ராக்டிஸில் என்ன பிடிச்சது, எதனால் வந்து நான் இதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சட்டில், அதாவது வந்து ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஆனால் வந்து நான் முடிஞ்ச அளவு சிம்பிளாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஏன்னா புத்தர் பார்க்குறாரு, என்னடா இது, நம்ம வந்து இப்போ நம்ம ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்தில் வாழ்ந்து ராஜ பரம்பரையில் இருக்கோம், ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ ஜென்மங்கள் நம்ம எடுத்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், கவுண்ட்லெஸ் லைஃப் டைம்ஸ் எடுக்கிறோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டீப் மெடிடேஷனில் போய் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பீரியன்ஷியலாக தெரியும். இப்போ வந்து நேற்றுக்கு இருந்து நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் லைஃப்ஸ் பார்க்கலாம், கவுண்ட்லெஸ் லைஃப் டைம்ஸ், 7 ஜென்மம்லாம் இல்லை, 7000 ஜென்மம்லாம் இல்லை, கவுண்ட்லெஸ்னால் கோடி கோடிக்கான ஜென்மங்கள் எடுத்து போய்கிட்டே இருக்கோம். நம்ம சில தடவை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல பொசிஷனில் பர்த் எடுக்கிறோம், சில தடவை நல்ல ஒரு பிரம்மலோகத்தில் நம்ம பிறப்பு எடுக்கிறோம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல். சில தடவை நரகத்துக்கும் போகிறோம் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷம் வாழ்கிறோம், அதே பிரம்மலோகத்துக்கு போனீங்கன்னா கோடாடி கோடி லைஃப் இயர்ஸ் ஆஃப் லைஃப் உங்களுக்கு. லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி வெரி லாங், நல்ல என்ஜாய்மெண்ட். அது முடியும் போது திருப்பி நீங்கள் வந்து பர்த் எடுத்து தான் ஆகணும். சில தடவை பர்த் எடுக்கும்போது தப்பு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா நம்ம திருப்பி ஹெல்லுக்கு போயிட்டு அங்கே கோடி கோடியான லைஃப் டைம்ஸ் வந்து நம்ம வாழ வேண்டியிருக்கு. இதெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் உணர்றார், இன்டெலெக்சுவலியாவது உணர்றார். அண்ட் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து ஓல்டேஜ், வயசாகிறதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதே மாதிரி உடம்பு சரியில்லாதலேருந்து தப்பிக்கவே முடியாது, சாவிலேருந்து தப்பிக்கவே முடியாது. இது போய்கிட்டே இருக்குது. இதற்கு எப்படி வந்து நான் ஒரு முடிவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும்? அந்த தேடுதலில் தான் அவர் இறங்குறார். அந்த தேடுதலில் இறங்கி நல்ல தியானம் பண்ணி ஃபைனலாக வந்து அந்த நிப்பானா அப்படின்ற ஸ்டேஜை ரீச் பண்ணுறார். நிப்பானா அப்படின்னா ஒன்றும் பெரிய இது இல்லைங்க. இப்போ விளக்கு இருக்குது, அதில் வந்து அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லைங்களா, தமிழில் ஃப்ளேம்க்கு ஒளி இருக்குது, அந்த ஃப்ளேம் இருக்குன்னா இப்போ வந்து அந்த விளக்கில் வந்து அந்த ஃப்ளேம் அணைஞ்சு போயிடுச்சுன்னா அந்த ஃப்ளேம் எங்கே போகும்? எங்கே அது என்ன, இந்த சொர்க்கத்துக்கு போகுது இல்லையா? அது அணைஞ்சு போயிடுது. அதே தான் நிப்பானா. நிப்பானா வந்து புத்தர் பேசின மொழி பாலி மொழியில் பார்த்தீங்கன்னா வந்து விளக்கு அணைஞ்சு போயிடுச்சுன்னா அது நிப்பான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஃபைனல் ஸ்டேஜை தான் அவர் ரீச் பண்ணுறார், விச் இஸ் இதுதான் கடைசி வாழ்க்கை. அந்த வாழ்க்கை இப்போ நான் சாதா மக்கள் சாகும் போது என்ன ஆகுறோ அவங்க சாவாங்க, ஆனால் வந்து அந்த மாதிரி ஃபுல் அவேக்கனிங் அட்டைன் பண்ணுறவங்க வந்து பரிநிப்பானா அட்டைன் பண்ணுவாங்க. பரிநிப்பானனா கம்ப்ளீட் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட். அதுக்கு மேலே அவங்களுக்கு வாழ்க்கைன்றதே கிடையாது. தே வில் நாட் ஈவன் ரீச் ஹெவன், எங்கேயுமே கிடையாது, அதோட முடிஞ்சிருது எல்லாமே. ஸோ அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த துறவு வாழ்க்கையை எடுத்திருக்கேன். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டீப் ஸ்டேஜை ரீச் பண்ணணும். அதே மாதிரி பாண்டேஜிலேருந்து முடிஞ்ச அளவு வந்து விலகி இருக்கணும், எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது. இப்போ என்ன துறவு வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 6-7 மணி நேரம் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரிடே தியானம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரோடையும் நான் பேச வேணாம், யாரோடையும் இன்ட்ராக்ஷன்ஸ் முடிஞ்ச அளவு வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குடும்பங்கள் மாதிரி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே கிடையாதுங்க, ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான், தியானம் பண்ணணும். அந்த ஃபைனல் கோல் ஆஃப் நிப்பானா ரீச் பண்ணணும். என்னால் காசை தொடக்கூட முடியாது, ஈவன் கவரில் வச்சுருக்க காசை கூட தொட முடியாது. ஓகேங்களா? எங்களுக்கு அந்த மாதிரி 227 ரூல்ஸ் இருக்குது. ஒரு பெண்மணி வந்து ஒரு ரூமில் இருக்காங்கன்னா அந்த ரூமில் நாங்கள் என்ட்ரு கூட பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்குது. எனக்கு எந்த பாரமுமே கிடையாது. எனக்குன்னு புத்தர் கொடுத்தது வந்து இந்த ரோப்ஸ் நான் போட்டுட்டு இருக்கேன், இந்த துணி, என்னோடய பவுல், அதில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது ரெண்டு தான். நான் இருக்கிற குடில் என் குடில் கிடையாது, இது சங்கத்தோட குடில். இன்றைக்கி நான் இருக்கேன், நாளைக்கு வேறு யாராவது இருக்கா அங்கே இருக்க போகிறாங்க. எங்களுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது பொசஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்களேன், எனக்கு ஒன்றுமே கிடையாது ஒரே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்னது? அந்த ஃபைனல் கோல் ஆஃப் நிப்பானா, ஃபைனல் எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ரீச் பண்ணுறது. அந்த மாதிரி எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ரீச் பண்ணி அந்த ஃபைனல் இதை ரீச் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய ஃபீல்ட் ஆஃப் மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் கூட சொல்லுவாங்க, ஏண்டா போயிட்டு அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேடா, நல்ல பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன் பண்ணி அவனுக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறா, நல்லவனாக பார்த்து ஹெல்ப் பண்ணி. ஏன் சொல்கிறாங்க? நல்லவனுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் ஜாஸ்தி. புத்தர் சொல்கிறார், நீ வந்து கழுவி ஊற்ற தண்ணியை சாக்கடையில் போடும்போது இந்த சாக்கடையில் இருக்க ஜீவன்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ ஊற்றுனா அதுவே உனக்கு புண்ணியன்றாரு. ஆனால் நீங்கள் வந்து நல்லவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அப்போ எவ்வளோ புண்ணியம் ஜாஸ்தி. அண்ட் இந்த மாதிரி நிப்பானான்ற மாதிரி ஒரு ஹை லெவலில் ரீச் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈவன் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்தீங்கன்னா கூட அந்த புண்ணியம் வந்து அளவுக்கு மீறின புண்ணியம். ஸோ அதில் புரியுது அவங்களுக்கு, எத்தனையோ ஜென்மங்களுக்கு உங்களுக்கு வந்தால் அது வந்து வந்து சேரும். இது வந்து எனக்குன்னு நான் வந்து அந்த ஃபைனல் கோலை ரீச் பண்ணாலும் என்னை ரீச் சச் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஐ வில் பிகம் அ ஃபீல்ட் ஆஃப் மெரிட். ஒரு மற்றவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.